நீதிமன்றம் காலம் கடத்துகிறது என்பதை விட இதுல வந்து இப்பொழுது மூன்று தரப்பு அங்கு வழக்கில் இருக்கிறது. ஒரு தரப்பு இந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆக வேண்டும் என்பதற்கான மக்கள் உரிமை கூட்டமைப்புகள் ஒரு புறம், இது ஆகக்கூடாது என்பதற்காக நடத்தக்கூடிய அந்த உயர்சாதி ஆதிக்கவாதிகளுடைய தரப்பு ஒரு புறம், இதற்கிடையில் அரசாங்கம். இதில் அரசு சார்பாக வழக்கை நடத்துகிறவர்கள் இன்னமும் முனைந்து நடத்த வேண்டும் என்கிற எண்ணம், இந்த வழக்கில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆக வேண்டும் என்பதற்காக போராடுகிற அனைவருக்கும் இருக்கிறது. உடனடியாக தமிழக அரசு தங்களுடைய நிலையை தெளிவுபடுத்தி நாங்கள் இதை செயல்படுத்த போகிறோம் என்பதை விரைவாக அறிவித்துவிட்டால் உச்சநீதிமன்றம் அதற்கு மேல் இந்த வழக்கில் தலையிடாது, அல்லது இது அரசினுடைய முடிவு, ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் தான் இது செய்யப்படுகிறது என்பதை ஏற்றுக்கொண்டு அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்து விடும், அதற்கான முனைப்பை அரசு காட்ட வேண்டும் என்பதும் இந்த போராட்ட ஒரு அடிப்படை காரணம்.
சமூக நீதி என்று சொன்னால் பாலியல் நீதி அதற்கு அடிப்படையானது. இந்த விஷயத்தை கருணாநிதி அவர்கள் முன்னெடுத்த போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சரான உமாபாரதி பெண்களும் அச்சராகப்பட வேண்டும், அப்படி செய்யாதது ஒரு தவறு என்பதை சொல்லியிருந்தார். இந்த வழக்குகளை கருணாநிதி எடுத்திருந்த சமயத்தில் கூட கோயில்களில் மடப்பள்ளி என்று சொல்லக்கூடிய பிரசாதம் தயாரிக்கின்ற இடத்திற்கான வேலைவாய்ப்புகளுக்கான பணிகள் விளம்பரப்படுத்தப்பட்டன. அந்த அனைத்து பணிகளுமே பிராமணர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இது முழு மூச்சில் பரந்துபட்ட அளவில் திமுக கொண்டு வரவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது.
பெண்களை அர்ச்சகர்களாக நியமிப்பதை பற்றி ஒரு பரந்துபட்ட கருத்து உருவாக்கம் மக்களிடத்தில் இன்னும் ஏற்படவில்லை. அதை அந்த ஒரு பெரிய வாதத்தை ஒரு அரசு தக்கென்று சத்தம் போட்டு கொண்டு வந்துவிட முடியாது. அதற்கு இன்னும் பல படிநிலைகள் உள்ளன. பெண்களை இதில் இணைக்காததனால் அரசியல் நோக்கம் என்றோ அல்லது அது ஒரு முழுமையான சமூக நீதி நோக்கம் இல்லை என்றோ சொல்லிவிட முடியாது. இந்த ஒரு ஒரு சரிபாதியான ஒரு அணுகுமுறைக்கு கூட இன்னமும் முழுமையான வெற்றி கிடைக்கவில்லை. அதற்காக தான் இந்த போராட்டம் நடக்கிறது. இரண்டாவது, மடப்பள்ளிகளுக்கு ஆட்கள் எடுப்பது என்பதும் இந்த அறநிலையத்துறையினுடைய விதிகளின் கீழ் இப்படிப்பட்ட அறிவிப்புகள் வரும் பொழுதெல்லாம் அதனை திராவிடர் கழகம் எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறது. அதை எதிர்த்து வழக்குகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன.
பரம்பரை சொத்தில் பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது என்ற ஒரு சட்டம் பல ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்கிறது, ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. சமீபத்தில் வன்னியர் தலித் காதல் சோகத்தில் முடிந்தது தமிழகத்தில் அனைவருக்குமே தெரியும். ஆகவே ஒரு தலித் ஒருவர் ஒரு புகழ்பெற்ற ஒரு கோவிலுக்கு அர்ச்சகராக வருகின்ற விஷயத்தில் அதை ஏற்கின்ற பக்குவம் தமிழ் சமூகத்திடம் இருப்பதாக நினைக்கிறீர்களா?
அதாவது நாம் வந்து பிரச்சாரத்தையும் இதற்கான முயற்சியையும் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டு வருகிறோம்.
அது திராவிடர் இயக்கம் மட்டும் மிக அதிக அளவில் செய்கிறது, எல்லோரும் பரந்துபட்ட அளவில் செய்யவில்லை. ஜாதி இந்துக்கள் என்று சொல்பவர்களுக்கு பல சங்கங்கள் இருக்கின்றன. அவர்கள் யாருமே அனைத்து ஜாதியினரும் அச்சராக வேண்டும் என்று குரல் கொடுப்பதில்லை. ஏனென்றால் அவருடைய அச்சம் ஒரு தலித்தை எப்படி ஏற்பது என்பதுதான்.
அது உண்மை. உங்களுடைய கருத்து மிக மிக உண்மையானது. ஏனென்றால் ஜாதியினுடைய கட்டுமானமும் அதனுடைய வேரும் மிக அதிக ஆழமாக ஊடுருவி போயிருக்கிறது. அதை எதிர்த்து நாம் அதற்கான போராட்டத்தை ஓரளவிற்கு நாம் அதனை எதிர்த்து போராடி ஓரளவு வெற்றி காணும் போதே மீண்டும் ஜாதியினுடைய அந்த ஆதிக்கம் வந்து சிலிர்த்து கொண்டு எழுகிறது. எனவே இதில் மற்ற பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் அந்த குரலை எழுப்பாமல் இருப்பதற்கு நீங்கள் குறிப்பிடுவதை போல தலித் ஒருவர் கோயில் அர்ச்சகராகிவிடக் கூடாது என்கிற அவர்களுடைய எண்ணம் காரணமாக இருக்கலாம். அதுக்கு மேல் ஒருவர் இருப்பதும் தான் அந்த இழிவுக்கு ஆளாவதை பற்றியும் அவர்கள் கவலைப்படாத நிலையில் இருக்கிறார்கள் என்பது மிக யதார்த்தமான உண்மை. அந்த ஒரு சமூக மனநிலையோடு தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தில் ஒவ்வொரு படியாக நாம் கடக்க வேண்டிதான் இருக்கிறது. அதில் ஒரு நிலைதான் இந்த போராட்டம். இதுவே முற்றுமுழுதானதும் அல்ல. இதில் மட்டுமே நாம் வெற்றியடைந்து விட்டால் முழுமையாக சமூக நீதியை நாம் வென்றுவிட்டதாகவும் சொல்லிக்கொள்ள முடியாது என்பது என்னுடைய கருத்து.